அப்போ அவஸ்தவத்துல வேறுபாடு இருந்தால் எல்லாருக்கும் ஒரே விஷயமே என்பது எப்படி இருக்கிறது? அவரவருடைய பக்குவத்துக்கு
ஏற்பத்தான்
இடைநிலைப்பட்ட முக்திகள் உண்டு. முடிவான முக்தி தான் பரமுக்தி. அதுல அந்த பல பணி பலநிலை பலநிலை இப்ப ஜீவன் முக்தினா இந்த உலகத்திலேயே உடம்போடு இருக்கிற போது முக்தி அடைவது ஜீவன் முக்தி எனப்படும். அதுவே முடிவில்லை. ஜீவன் முக்தி பரமுக்தி என்றால் இன்ப உலகங்களை மேல் உலகங்களை அடைந்து அங்கே உள்ள சுகங்களை அனுபவிப்பது பதவிகளை அனுபவிப்பது. இப்போ இந்த அனந்த தேவர் ஸ்ரீகண்டர் உதிரந்த அவர்களெல்லாம் அதிகார முக்தி பெற்றவர்கள். அதிகாரம் பெற்று பதவி அதெல்லாம் பதவிகள். அப்படி எத்தனையோ தேவர்கள் எண்ணற்ற உலகங்கள் எண்ணற்ற பதவிகள். நீங்களும் அந்த பதவி பெற முடியும். அது அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வேண்டுவார் வேண்டுவது ஈவாங்க. எனவே இப்படி முக்திகள் எண்ணற்றவை சொல்லப்படுகின்றன. வேண்டே புகழ் வேண்டே செல்வம் வேண்டே மண்ணும் விண்ணும் வேண்டே பிறப்பு இறப்பு சிவம் வேண்டாதமை நாளும் தீர்ந்து சென்று சேர்ந்து மண்ணு திரு பெரு துறை இறைத்தாள் கூண்டு புறம் போற்று புறம் போகல் ஒட்டே. அவருக்கு உடனே முக்தியம். எதை வேண்டாத நிலை வந்து விட்டார். எனவே எனக்கு அந்த பதவி வேண்டும் இந்த பதவி வேண்டும் என்றால் அங்கே அதை தருவார். எனவே பக்குவ அபக்குவ வேதங்களைப் போல முக்தியிலேயும் வேதங்கள் உண்டு. சரி, அடுத்து என்ன சொல்லுகிறார்? செயற்கை இயற்கைகள் ஆனாலும் எது செயற்கை எது இயற்கை? செயற்கை இயற்கை எது? இங்கே வாக்கியத்தை பார்த்து சொல்லணும். எது எதை செயற்கைங்கிறார் எதை இயற்கைங்கிறார்? பெட்டம் உத்தின்னு சொன்னார்களே முன்னால, அந்த ரெண்டுல பெட்டம் என்பது செயற்கை. வெட்ட நிலை என்பது செயற்கை. ஆன்மாவுக்கு கட்டுநிலை வெட்ட நிலை என்பது செயற்கை. அதற்குரிய இயற்கையான தன்மை அதனுடைய இயற்கையான தன்மை என்ன? முக்திதான். இவற்றை சார்ந்து இருப்பதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. அதுதான் இயற்கை. எனவே நாம் உடம்போடு கூடியிருக்கிறோம், இது செயற்கை. கருவி கரணங்களோடு கூடியிருப்பது செயற்கை. இந்த உலகத்துல இன்ப துன்பங்களை நுகர்வது செயற்கை. எல்லாமே நம்மை சுற்றி செயற்கை தான். அதையே நாம் இயற்கையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கையே நாம் இயற்கையா, இதுதான் நம்மளுக்கு. நாம் இதிலே மேலும் மேலும் பிறக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றாலே ஆசைப்படுகிறோம். அந்த இயற்கையிலேயே நாம் இயற்கையை தான் விரும்புகிறோம். அது அறியாமை அஞ்ஞானம் மயக்கம். இயற்கை செயற்கை ஆனாலும் ஆகவே முக்தியும் கெட்டமும் ஒன்றாக காணப்படுமாறும். எனவே முக்தி என்பதும் கெட்டம் என்பதும் தனித்தனியாக நிகழாது. கெட்டத்திலேயே முக்தியும் நிகழ்கிறது, முக்தி நிலையும் நிகழ்கிறது, ரெண்டும் ஒன்றாக. கெட்டத்திலேயும் பிறகு இவையெல்லாம் மீது விளங்கும் என்று இதுவரை சொன்னது ஆன்மாவை பற்றி. இதுவரை சொன்னது ஆன்மாக்களுடைய சிறப்பு இலக்கணம். இனி இனி சொல்லுகிறார், இவ் ஆன்மாக்களின் பெயராகிய பரமான்மாவின் அறிவு இதுபோல் அழுந்துதலின்றி நின்று அறியும். நின்று அறியும், தனித்து நின்று அறியும், தனித்து நின்று அறியும் சுதந்திர அறிவார்களின் வியஞ்சகம் வேண்டாது. இறைவனுக்கு வியஞ்சகம் வேண்டாம், வியஞ்சகம் வேண்டாது. முழுவதும் தானே அறிந்தும் அறிவித்தும் நிற்கும் பேரறிவம். அப்படிப்பட்ட பேரறிவு இறைவனுடையது. இந்த பத்தியில ஆன்மாவுடைய அறிவு எப்படிப்பட்டது, இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். ஆன்மாவுடைய சுற்றறிவு எப்படிப்பட்டது, இறைவனுடைய பேரறிவு எப்படிப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் நன்றாக ஊன்றி உணர வேண்டும். அதனால் இதுதான் உயிர்க்கு உயிராய் நின்று உணர்த்தி வந்த பரமான்மாவே. இது தொடர்ந்தது முக்தி நிலை. ஆக இதுவரை இறைவன் உயிர்க்குயிராக உள்நின்று உணர்த்தி வந்தான். அந்த பரமான்மாவே இப்பொழுது இந்த மலபரிவாரி நிவாரணம் ஏற்பட்ட இந்த பக்குவ காலத்துல இப்பொழுது அந்த அறியாமை உள்நின்று அடித்ததே காலம் புரியாகி நீங்காதோ. அறியாமை உள்நின்று அழித்ததே என்ன பொருள், அறியாமை என்ன பொருள், அறியாமை உள்நின்று அழித்ததே திருவள்ளுவர் பயன். யாருக்கு தெரியலையா அறியாமை பார்த்தீங்களா, அறியாமை பாட்டு அறி பாட்டே அறியலையா, அறியாமை முதல் பாட்டு அறுபது நிலையில முதல் பாட்டு 41 என்ன பொருள் பாருங்க. அறியாமை ஆன்மா தன்னை உணராத அறியாத வகையிலே இறைவன் உள்ளிருந்து உயிர்க்குயிராக இருந்து உணர்த்தி வருகிறார். இதுவரை இதுகாரம் இறைவன் அந்த ஆன்மா தன்னை உணராத வகையிலே அறியாத வகையில் உள்நின்று உணர்த்திய அந்த இறைவன் தான் இப்பொழுது பக்குவ காலத்தில் குருவாக வெளிப்பட்டு வருகிறார். உள்ளே மறைந்து நின்று அறியாமல் உணர்த்தி வந்த அந்த பெருமான இப்போது வடிவெடுத்து வருகிறது. அறியாமை அறியாமல் அறியாத வகையிலே உள்நின்று அளித்த உதவி செய்த அந்த பொருள், அந்த பரம்பொருள் இப்பொழுது காலம் குறியாகி நீங்காக தலைவனாக விளங்குகிறான். அதனால் இதுகாலும் உயிர்க்குயிராய் என்று உணர்த்தி வந்த பரம்பொருளே பரமான்மாவே இப்பொழுது குருமாய் வந்து பயன்படலோ குருமாய் அந்த உண்மைக்கு என்ன பொருள்? குருவாய் வந்து சொன்ன போனாதான் அதே ஒரு பொருள். குருவுமாய் குருவாய் என்று உண்மை சேர்த்து ஏன் சொல்ல வேண்டும்? இன்றைக்கும் மழை வரும், இன்றைக்கும் மழை வரும். என்ன பொருள்? நேற்று வந்தது, இன்றைக்கு அதே போல மழை வரும். அந்த உண்மை என்ன? உண்மை இறந்தது தழுவிய எந்த உண்மை? இறந்தது தழுவிய எந்த உண்மை? இறந்ததுன்னா கடந்த காலத்தை, தழுவினா அதையும் சேர்த்து சொன்ன உண்மை. தெரிந்தால்தான் இந்த நுட்பங்கள் எல்லாம் உள்ளன. எனவே குருவுமாய் என்றால் இதுவரை உள்நின்று உணர்த்தியதோடு அன்றி இப்போது மேலும் வெளிப்பட்டு குருவுமாய் வந்து அவருடைய குருநாதன் எதை உணர்த்துகிறார்? இது பகை, இது உறவு என்று உணர்த்துகிறோம். தாய்மானவர் தனக்கு குருநாதர் தோன்றி உணர்த்தி உபதேசத்தை சொல்லுகிறார். ஆனந்த கல்வி அன்பருக்கு அன்பான மெய்யன், அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன், ஆனந்த மோனன் அருக்குருநாதன், ஆனந்த மோனன் அருக்குருநாதன் தன்பாதம் தென்னியில் வைத்தார், தன்பாதம் தென்னியில் வைத்தார். என்னை தான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன், மனம்தான் இறந்தேன், என்னை தான் அறிந்தேன், மனம்தான் இறந்தேன். அன்பது கண்பான மெய்யன், அன்பது கண்பான மெய்யன் ஐயன், ஆனந்த மோனன் அருக்குருநாதன், ஆனந்த மோனன் அருக்குருநாதன் தன்பாதம் தென்னியில் வைத்தான். என்னை தான் அறிந்தேன், மனம் தான் இறந்தேனே, அன்பது கண்பான ஐயன், ஆனந்த மோனன் அருக்குருநாதன். பாராதி பூதம் நீ அல்லை, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னி பாரந்திரியம் காரணம் நீ அல்லை, உன்னி பார் நினைத்து பார் இந்திரியம் காரணம் நீ அல்லை. ஆராய்ணி என்ற உணர்வு நீ, அது நீ இந்திரியம் அல்ல, தரணம் அல்ல, நீ ஆராய்கின்ற உணர்வு, விட்டு பொருள், அறிவு பொருள்,
ஆராய் உணர்வும் நீ என்றான். ஐயன் அன்பு உரைத்த சொல் ஆனந்தம் தோழி, ஐயன் அன்பு உரைத்த சொல் ஆனந்தம் தோழி.
ஒரு அடுத்த பாட்டுல
என்றும் அழியும் இக்காயம், என்றும் அழியும் இக்காயம், இத்தகைய ஏதுக்கு மெய்யன்றிருந்தீர் உலகில், என்றும் அழியும் இக்காயம், இத்தகைய ஏதுக்கு மெய்யன்றிருந்தீர் உலகில். ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ, யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ, வந்த வரவை மறந்து
நம்முடைய நிலை,
வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்த, வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்த. அருளாலே எவையும் பார் என்றான், அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாரே சுட்டி என் அறிவாரே பார்த்தேன், அத்தை அறியாரே சுட்டி என் அறிவாரே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டியிலேன் என்னேடி தோழி
என்று கூடி அந்த ஆனந்த கலைக்கு போய்கொண்டு இருக்கிறது. நாம போக முடியாது. எனவே குருநாதர் உணர்ந்து உணர்த்துகிறார், இது பகை இது உறவு. ரெண்டே வார்த்தை உபதேசம், இது பகை இது உறவு, இதுல எல்லாமே அடங்கி. நாம் இதுவரை எதையெல்லாம் உறவு என்று நினைத்தோமோ அவையெல்லாம் உண்மையிலே பார்க்க, எதை நாம் பகை என்று நினைத்தோமோ அதுதான் உறவு. திருவள்ளுவர் தங்களை சொல்லுவார், சித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நான் சித்தத்தின் தான் தகுந்தது. நாக்கிலே சித்த நோய் இருக்கிற வரை சித்திக்கிறவர் கசக்கும், அந்த சித்த நோய் நீங்கினால் அந்த பால் பழைய படி இருக்கும். அதுபோல இந்த ஆணவ மலமாகிய சித்த நோய் இருக்கிற வரை நமக்கு திருவருள் இனிக்க, திருவருளாகிய பால் இனிமை தராது வெறுப்பாகத்தான் இருக்கும். ஆணவமலமாகிய சித்தம் நீங்க வேண்டும், அப்போதுதான் இது வகை இது உறவு என்பது. எனவே இது வகை இது உறவு என்று உணர்த்தி விடுவிக்கும், விடுவிக்கும். எனவே ஆமா, அதாவது பகையிலிருந்து விடுவித்து உறவோடு, இது எல்லாத்தான் ஒரு பாகுதை கருத்துக்கான், இது பகை இது உறவு என்று உணர்த்தி விடுவிக்கும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார். அது அவர் விதிதா அடுத்த வழியில பாருங்க, அதனை உணர்வதற்கு தவம் காரணம், அதனை உணர்வதற்கு தவம் காரணம். எதனை உணர்வதற்கு? பகையை பகை என்று உணர்வதற்கும் உறவை உணர்வு என்று உறவு என்று உணர்வதற்கும் தவம் காரணம். எனவே ஞானாசிரியர் உணர்த்தினால் மட்டும் உணர முடியாது, ஞானாசிரியர் வரமாட்டார், அது வர தவம் இல்லை என்றால் ஞானா தான் சரியல வாழ. எனவே தவம் உண்மை தவம், தவம் என்றால் என்ன? சரி, ஆமா, மூர்த்தி தவம் தீர்த்தம் முறையாக தொடங்கினால் இதெல்லாம் சரியே தான். மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றை வழிபடுவதெல்லாம் சரியே. இவற்றை முறையாக செய்தவர்க்கு வார்த்தை சொல்ல தற்பூர்வம் வாய்க்கு என்று தாய்மானவர் சொல்லுகிறார். இது எப்படி என்று கேட்கிறார். அந்த சரியை வழிபாட்டை செய்தால் அதன் பயனாக இன்னொரு பிறவியிலே கிரியை யோகம் இவற்றை செய்து பிறகுதான் குரு தொண்டி ஞானத்தை உணர்த்துவார். கரியையே ஞானத்தை தந்துவிடாது என்பதுதான் கருத்து, இதனுடைய கருத்து. இப்ப புராணங்கள் எல்லாம் இந்த தளத்திலே பிறந்தால் முத்தி, உடனே முத்தி கிடைக்கும் பிறந்தாலே, இந்த தளத்திலே இறந்தால் முத்தி, இதை தரிசித்தால் முத்தி என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதனுடைய ஒரு உட்பொருள் என்ன? அடுத்த பிறவியிலே நல்ல பிறவி எடுத்து தவம் செய்கிற குறியிலே பிறந்து தவத்தை மேற்கொண்டு அதன் பயனாகத்தான் ஞானம் வரும். எனவே தவம் இல்லாமல் ஞானம் இல்லை. இதற்கு காரணம் தவம். அதனை உணர்வதற்கு தவம் காரணம். தவம் என்ன செய்வது, என்ன, எப்படி அது அந்த தவம் நமக்கு ஞானத்தை பெற உதவுகிறது தவம்?